பிபிலிய தேடல் திருப்பாடல் 101 பாகம் 4.
அன்பார்ந்தவர்களே, மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது என்று சொல்லுவார்கள். தன் வாழ்வில் மாற்றம் வேண்டும் என நினைத்து தன் கடந்த கால வாழ்வை சிந்தித்து பார்த்து தேவையில்லாதவற்றை களைந்து தேவையானதென கருதுபவைகளை பின்பற்ற வேண்டும் என தாவீது மன்னன் முடிவு செய்தார் என்று திருப்பாடல் 101 வழியாக கடந்த 3 வாரங்களாக சிந்தித்து வருகிறோம். இதுவரை இத்திருப்பாடலின் முதல் 4 சொற்றொடர்களை சிந்தித்திருக்கிறோம். இன்று 5வது சொற்றொடரின் முதல் பகுதியையும் அடுத்த வாரம் அதன் 2வது பகுதியையும் சிந்திப்போம். இதோ இத்திருப்பாடலின் முதற் பகுதி. தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் என தாவீது மன்னன் சொல்வதற்கான காரணம் என்ன? தாவீது மன்னனின் அரசிலே பதவியை பெறுவதற்காக பலர் முயற்சி செய்தனர். ஒருவர் மற்றவரை குறை சொல்லி பழித்துரைத்து பிறரை பின்தள்ளி எப்படியாவது பதவியை பெற வேண்டும் என முயற்சி செய்தனர். தன் திறமைகளை முன்னிறுத்தி முயற்சி செய்யாமல் பிறரை பழித்துரைக்கும் குறுக்கு வழியை பின்பற்றியதால் தாவீது மன்னன் அவர்களை வெறுத்தார். அது போன்றவர்களை ஒழிப்பேன் எனவும் சூளுரைத்தார்.
இழிவானதை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். நெறி தவறியோரின் செயலை நான் வெறுக்கின்றேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் சேருக்கும் உள்ளோரை பொறுக்க மாட்டேன். அடுத்தோரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன்.
அன்பார்ந்தவர்களே, பிறரை குறை சொல்வது ஏன்? தங்களுடைய திறமையின்மை மற்றும் நேர்மையில்லா தன்மையை மறைக்கவும், தங்களிடம் இருக்கும் குறைகளை பிறர் அறியாமல் இருக்கவும், தங்கள் குறைகளில் பிறர் கவனம் செலுத்தாமல் இருக்கவும், தங்களிடமிருந்து பிறரது கவனத்தை திசை திருப்பவும், அதன் வழியாக தங்களை, தங்கள் கௌரவத்தை, தங்கள் பதவியை தக்க வைத்துக் கொள்ளவும் பாதுகாத்துக் கொள்ளவும் பிறரை குறை சொல்லுகின்றனர். தங்கள் பதவி போய்விட்டால் செல்வம் அதிகாரம் பறிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு யாருமே மதிக்க மாட்டார்கள் என்ற பயம் வந்துவிடுகிறது. எனவேதான் பிறரை பழித்துரைக்கிறார்கள். தாங்கள் செய்த தவறை பிறர் அறிந்து கொண்ட பிறகு அதை பற்றி பேசி விமர்சித்துவிடக்கூடாது என சிந்தித்து தாங்கள் மட்டுமல்ல தங்களை சுற்றியுள்ள எல்லாருமே இதே போன்ற தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே தாங்கள் மட்டும் குற்றவாளிகள் அல்ல, எல்லாருமே குற்றவாளிகள்தான். எல்லாருமே இதுபோன்ற குற்றங்களை செய்வதால் இவற்றை குற்றங்களாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் இவை குற்றங்களே அல்ல எனச் சொல்லி தாங்கள் செய்த தவறுகளை இருட்டடிப்பு செய்கிறார்கள். இதற்காக பிறரை வீணாக பழித்துரைக்கிறார்கள். தத்துவ மேதை ஆர்தூர் ஷோபெனர் தி ஆர்ட் ஆஃப் பீயிங் ரைட் என்ற நூலில் ஒரு விவாதத்தில் வெற்றி பெற என்னென்ன வழிகளை கையாள வேண்டும் என சொல்கின்றார். உருவகங்களை பயன்படுத்துவது, பார்வையாளர்களை சம்மதிக்க வைப்பது, எதிராளியை திசை திருப்புவது, வெற்றி பெறுவோம் என்ற நேர்மையான சிந்தனையை கொண்டிருப்பது, ஒரே பொருளுடைய பல வார்த்தைகளை பயன்படுத்துவது என வெற்றி பெறுவதற்கான 37 வழிகளை சொல்லிக்கொண்டே போகிறார். ஒருவேளை இந்த 37 வழிகளையும் கடைபிடித்த பிறகும் தோல்வியடையும் நிலை வருமானால் தனக்கு எதிராக விவாதம் செய்பவரை பற்றி தரக்குறைவாக பேசி அவரை நிலைகுலைய செய்து வெற்றி பெறலாம் என 38வது வழிமுறையும் குறிப்பிடுகின்றார். நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். முடியாத சூழலில் வெற்றி வாய்ப்பு தவறிவிடும் என்ற நிலையில் பிறரை தரக்குறைவாக பேசி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த கேவலமான வழிமுறையை சமுதாயத்தின் உயர்மட்டத்தில் இருப்பவர்களிலிருந்து கடைமட்டத்தில் இருப்பவர்கள் வரை கடைபிடிக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஒருவர் மற்றவரை பற்றி நல்ல செய்திகளை சொல்லுகிறார் என்றால் அதை பிறர் முன்னிலையில் தைரியமாக சொல்லலாம். அதை விடுத்து மறைவாக பிறரை பற்றி ஒருவர் பேசுகிறாரெனில் கண்டிப்பாக அது பிறரை பற்றிய அவதூறாகவும் பழிப்புரையாகவும் தான் இருக்க வேண்டும். இவ்வாறு பழித்துரைப்பதை யூத வழக்கிலே ட்ரிபிள் டங், அதாவது 3 நாக்கு என்று சொல்லுவார்கள். இவ்வாறு பழித்துரைப்பது ஓரிருவரை மட்டுமல்ல, மாறாக 3 நபர்களை பாதிக்கிறது. முதலாவதாக அயலாரை மறைவாக பழித்துரைப்பவர். இரண்டாவதாக அவ்வாறு சொல்லப்படும் பழிப்புரையை தன் செவிகளின் வழியாக உள்வாங்குபவர். இறுதியாக யாரை பற்றி பழிப்புரை சொல்லப்படுகிறதோ அந்த நபர். இவ்வாறு மூன்று நபர்களுக்குமே தீமையாக அமைகிறது. எனவேதான் யூதர்களிடையே மூன்று நாக்கு என்ற சொல் வழக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதே கருத்தை தூய எரோனிமுவும் வழிமொழிகின்றார். பழித்துரைப்பவர், பழித்துரைக்கப்படுபவர் மற்றும் பழிப்புரையை கேட்பவர் ஆகிய மூவரின் நற்பெயரும் கெட்டுப்போவதை பழிப்புரைப்பதன் விளைவு என்று சொல்லுகிறார். மறைவாக பழித்துரைப்பது என்பது இருளில் செல்லும் தன் அயலாரை கத்தியால் குத்தும் மிகப்பெரிய கொலைபாதக செயல் போன்றது. ஒருவருக்கு தெரியாமல் மறைந்திருந்து தாக்குவதும் பின்னிருந்து தாக்குவதும் மறுக்க முடியாத குற்றங்களாகும். அன்பார்ந்தவர்களே, தனக்கு அடுத்திருப்பவரை மறைவாக பழித்துரைப்பது இன்று நேற்று பிறந்ததல்ல. மாறாக மனித இனம் உருவான நாளிலிருந்தே இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. அடுத்தவரை மறைவாக பழித்துரைக்காத மனிதர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மாற்ற முடியாத ஒன்றை மாற்றுவதற்கு முயற்சி எடுப்பது வீண் என கருத தேவையில்லை. உலகம் தோன்றியதிலிருந்தே எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஆசை இருக்கிறது. ஆசையில்லாத மனிதர்கள் இல்லை. எனவே ஆசைகள் வருவது தவறில்லை என கௌதம புத்தர் நினைத்திருந்தால் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்ற வாழ்வின் மிகப்பெரிய தத்துவம் கிடைத்திருக்காது. தாவீது மன்னன் தான் வாழ்ந்த காலத்தில் இவ்வாறு பிறரை மறைவாக பழித்துரைப்பது நல்லதொரு ஆட்சிக்கு உதவாது என முடிவு செய்தார். எனவே பிறரை மறைவாக பழிப்பவரை வேரோடு அழிப்பதாக சூளுரைத்தார். எனவே நமது வாழ்க்கை சிறப்பாக அமைய நல்ல படிப்பு, கை நிறைய ஊதியம் இருந்தால் மட்டும் போதாது. மாறாக நல்ல பண்புகள் வேண்டும். தனக்கு அடுத்திருப்பவரை பழித்துரைக்காத, அதுவும் மறைவாக பழித்துரைக்காத நல்ல பண்பு இருக்க வேண்டும்.
ஒருமையை இழந்து தவித்து பாவ பொறுத்தலை நான் மறுத்தேன், வீண் செயல் செய்து உழன்றேன். நான் விண்ணவர் உம்மை மறந்தேன். கல் நெஞ்சனா
மனிதர்கள் குறையுள்ளவர்கள். குறையில்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. ஒருவரிடம் குறைகள் இருந்தால் உண்மையாகவே அவரின் வளர்ச்சியில் அக்கறையுள்ளவர் அதை அவர் தனிமையில் இருக்கும் போது அவரிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு இவ்வாறு சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தி 18:15 சொற்றொடர்.
உங்கள் சகோதரர் சகோதரிகள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும்.
இப்படி சொல்லும் போது கண்டிப்பாக எப்படிப்பட்டவர்களும் ஏற்றுக்கொள்ளுவார்கள். பிறரை பற்றி குறை சொல்வதற்கு முன்பு அதே குறை நம்மிடம் இருக்கிறதா என சிந்திக்க வேண்டும். நம்மிடமே அதை ஒத்த குறைகள் இருக்கும் போது பிறரை குறை கூறுவதும் பழித்துரைப்பதும் சரியானதல்ல. இதைத்தான் இயேசு இவ்வாறு சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7:3-5 முடிய உள்ள சொற்றொடர்கள்.
உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதே, அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கின்றதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும்.
நிறைக்குடம் தழும்பாது என்று சொல்லுவார்கள். தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையில் குற்றம் செய்யாத நல்ல மனிதர்கள் பிறரை பற்றி அபாண்டமாக பேசவும் பழித்துரைக்கவும் மாட்டார்கள். அடுத்தவரை பற்றி எளிதாக பழித்துரைப்பவர்கள் தங்களை பற்றி யாராவது பிறரிடம் பழித்துரைப்பதை கேட்டால் எப்படி இருக்கும்? அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? பழித்துரைக்கப்படுபவரின் இடத்திலிருந்து சிந்திக்கும் போதுதான் எவ்வளவு மன வருத்தமும் வலியும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இறுதியாக, செய்த தவறை நினைத்து மனம் பொருந்த வேண்டும். இனி அவற்றை திரும்ப செய்யாமல் இருக்க மன உறுதி எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் செய்த தவறுக்கு ஏற்ற பரிகாரமும் செய்ய வேண்டும். 1000 ரூபாயை திருடிவிட்டு 3 அருண் நிறை மறியே ஜெபங்களை சொல்லுவது எப்படி பரிகாரமாகும்? எடுத்த ரூபாயை முடிந்தவரை இழந்தவரிடமே திரும்ப சேர்க்க வேண்டும். முடியாத பட்சத்தில் 1000 ரூபாயை ஏழைகளுக்கு கொடுக்கலாம். அதுதான் செய்த தவறுக்கு சரியான பரிகாரமாக இருக்கும். அதேபோல அலுவலகத்தில் உடன் பணியாற்றும் ஒருவரை பற்றி அலுவலக நண்பர்கள் 4 பழித்துரைத்து விட்டால் அதற்கு பரிகாரமாக பழித்துரைக்கப்பட்டவரின் நல்ல குணங்களை கண்டறிந்து அதே அலுவலக நண்பர்கள் 8 பேரிடமாவது அவரின் நற்குணங்களை பற்றி சொல்ல வேண்டும். பழிப்புரையை திரும்ப பெற முடியாதென்றாலும் அவரின் நல்ல குணங்களை எடுத்துரைப்பது மிகச் சிறந்த பரிகாரமாக இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஒருவரின் பெயரை கெடுப்பது மிக மிக எளிது. வதந்திகளை நம்பி பிறரை எந்த அளவு பாதிக்கும் என சிந்திக்காமல் அதனுடைய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் பிறரிடம் சொல்வது சரியானதல்ல. அடுத்திருப்பவரை மறைவாக பழித்துரைப்பது இன்றைய சமுதாயத்தில் புறையோடு கிடக்கிறது. என்ன பெரிதாக பேசிவிடப் போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றையுமே பேசுகின்ற நிலைதான் நீடிக்கின்றது. கண்டிப்பாக இதே போன்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில்தான் தாவீது அரசனும் இருந்திருப்பார் என்று நினைக்கின்றேன். ஆனால் இது தேவையற்றது என ஒதுக்கி வைத்தார். அதே போல நம்மையும் வாழ அழைக்கிறார்.
அயலானை பல வேளை வெறுத்தே பிறகு அருவெறுப்பாய் நான் வாழ்ந்தே. அயலானை பல வேளை வெறுத்தே பிறகு அருவெறுப்பாய் நான் வாழ்ந்தே. பகைமையை நான் விதைத்தேன் அந்த பலனையே நான் அறுத்தேன். தன்னலத்தினை பிடித்து தடுமாறி வீழ்ந்தேன் மீட்டருளும் இறைவா. துயர் போக்கிடுவீர் தலைவா.
பிபிலிய தேடல் திருப்பாடல் 101 பாகம் 4. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.